بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا وفي بلدكم هذا. وقال النبي صلى الله عليه وسلم: خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد عامي هذا. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரிசாக. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ஒரு காலங்களிலே இந்த பூமியில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் மிக சிறந்த 10 நாட்கள். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அந்த 10 இரவுகளில், அந்த இரவுக்குள் தான் நாம் இந்த வெள்ளிக்கிழமையும் அமைந்திருக்கின்ற. ஏன் இந்த 10 இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால், இந்த உலகத்திலே ரமபானுக்கு பிறகு, லைலத்துல் கத்ருக்கு பிறகு சிறந்த தினங்களாக கணிக்கப்படக்கூடிய நாட்கள் தான் இவைகள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜை நிறைவேற்றிய காலம் இந்த காலம். அதிலும் சகோதரர்களே, பிறை 8, துல்ஹஜ் பிறை 8லிருந்து ஹஜ் ஆரம்பிக்கின்றது. அதாவது நாளை சனிக்கிழமை ஹஜ்ஜுடைய இபாதத்துகள் தொடங்குகின்றது. ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய தினம், திங்கக்கிழமை யௌமுன் நஹருடைய தினம். ஹஜ்ஜுடைய இந்த 5 நாட்களும் உலகத்திலே மிக சிறந்த நாட்கள். யௌமு தர்வியா, யௌமு அரஃபா, யௌமு நஹர், யௌமுல் கர் யோமுன் நஃப்ருல் அவ்வல் யோமுன் நஃப்ருஸ் ஸானி. இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் நாளை யோமுத் தர்வியாவுடைய நாள். உலகத்தில் யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்காக செல்கிறார்களோ அனைவர்களும் மினாவை சேர வேண்டிய நாள் நாளைய நாள். நாளைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜிலே 8ஆம் நாள் தான் இஹ்ராம் கட்டிக்கொண்டு சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மினா என்ற மைதானத்தை பள்ளத்தாக்கை அடைந்து மக்களுக்கு ஹுதுபா செய்த நாள். சகோதரர்களே, அதை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஒரு ஹுதுபா செய்த தினம் அது. நபி அவர்கள் ஹஜ்ஜிலே 4 ஹுதுபாக்கள் செய்தார்கள். 4 ஹுதுபாக்களும் வித்தியாசமான ஹுதுபாக்கள். அந்த ஹுதுபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக விளங்கப்படுத்திய விடயம், ஹுது அன்னி மனாசிகக்கும் கடமைகளை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. அரஃபாவுடைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்னா என்ற இடத்திலே தங்கியிருந்தார்கள் லொஹர் வரைக்கும். லொஹருக்கு பிறகு அரஃபா மைதானத்துக்குள் சென்று சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் சேர்த்து தொழுதார்கள், ஹுதுபா செய்தார்கள், எங்களுக்காக துவா செய்தார்கள். எதுவரை துவா செய்தார்கள் என்றால் சூரிய மறையும் வரை துவா செய்தார்கள். லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுவிட்டு சூரியன் மறையும் வரை உம்மத்துக்காக எங்களுக்காக துவா செய்தார்கள். நபி அவர்களுக்கு தெரியும் இது கடைசி ஹஜ், ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் பலா. அந்த அரஃபாவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், இன்றைய நாள் நாம் மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டோம். அரஃபாவுடைய நாள் ஒரு பெருநாள். அதனால்தான் சகோதரர்களே ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லோரும் நோன்பு பிடிக்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நோன்பு பிடித்தால் 2 ஆண்டுகளுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். சென்ற ஆண்டு இந்த ஆண்டுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாள் அரஃபாவுடைய நோன்புடைய நாள். சகோதரர்களே, மக்ரிப் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் தங்கிவிட்டு மக்ரிபுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவை நோக்கி புறப்பட்டார்கள். முஸ்தலிஃபாவை அடையும் பொழுது நபி அவர்கள் மக்ரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபாவில் தொழுதுவிட்டு திரும்ப துவா செய்தார்கள். சமூகத்துக்காக சுபஹு வரை துவா செய்தார்கள். முஸ்தலிஃபாவிலே மஷ்அருல் ஹராமிலே நின்று கொண்டு திரும்ப துவா செய்கிறார்கள். சுபஹ் உதயமாகியது, ஃபஜ்ர் உதயமாகியது, முஸ்தலிஃபாவிலே ஃபஜ்ரை தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுதுவிட்டு திரும்ப வந்தார்கள் மினாவுக்கு. பெருநாள் தினம் காலையில் 7 கல்லுகளை அடித்துவிட்டு குர்பான் கொடுப்பதற்காக வந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு 100 ஒட்டகங்கள் கொண்டு வந்திருந்தார்கள் யமனிலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டதோடு 7 ஒட்டகங்கள் கழுத்தை நீட்டிக்கொண்டு நபியிடம் ஓடி வந்தது. யா ரசூலல்லாஹ், என்னை முதல் அருங்கள், என்னை முதல் அருங்கள் என்று 7 ஒட்டகம் ஓடி வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். 63 வயதுக்கு ஏற்ப 63 ஒட்டகங்களை அறுத்துவிட்டு மீதமானதை அலி ரலியல்லாஹுடைய கையிலே கொடுத்தார்கள். அனைத்தையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு குர்பான் செய்தார்கள். குர்பானை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், மஅமர் என்னுடைய முடியை வலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முடியை வலித்தார்கள். முடியை வலிக்கும் பொழுது சஹாபாக்கள் கூடியிருந்தார்கள். அரைவாசி முடியை, தலையின் அரைவாசி முடியை அபு தல்ஹா ரழியல்லாஹுடைய கையிலே கொடுத்தார்கள். மற்ற அரைவாசி முடியை சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்கு மத்தியில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முடிகளில் சில முடிகளை வைத்திருந்தார்கள். அனஸ் ரழியல்லாஹு அன் தன்னுடைய சக்கராத்திலே தன்னுடைய மாணவரை பார்த்து சொன்னார்கள், மாணவரே, நான் வஃபாத்தானால் என்னுடைய கையிலே ரசூலுல்லாஹுடைய முடி இருக்கிறது. இந்த முடியை என்னுடைய கண்ணிலே வைத்து நீ அடக்கம் செய்ய வேண்டும். அதே போன்று அடக்கம் செய்யப்பட்டார்கள். முடியை வலித்து பங்கிட்டு கொடுத்ததற்கு பிறகு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மிஸ் கத்தரை கொண்டு வந்தார்கள். நபியுடைய உடம்பிலே தடாவினார்கள். நபி அவர்கள் நேரே காபாவுக்கு வந்து காபாவை தவாஃப் செய்தார்கள். சகோதரர்களே, காபாவை தவாஃப் செய்துவிட்டு நபி அவர்கள் திரும்ப மினாவுக்கு வந்து விட்டார்கள். மூன்று நாள் மினாவிலே தரித்திருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சேர்த்து வைத்து இஸ்லாத்துடைய கவலையை கொடுத்தார்கள் ஹஜ்ஜிலே. அதனால்தான் இந்த ஹஜ்ஜிக்கு இரண்டு பெயர், ஒன்று ஹஜ்ஜத்துல் வதா, மற்றது ஹஜ்ஜத்துல் பலா. இந்த உம்மத்திடம் பொறுப்பு கொடுத்த ஹஜ் இது, சமூகத்திடம் இஸ்லாத்தை பொறுப்பு கொடுத்த ஹஜ் இது. சகோதரர்களே, மினாவில் தரித்திருந்த மூன்று நாள், பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த மூன்று நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 கற்களை எடுத்துக்கொண்டு ஜம்ராத்துக்கு சென்று ஷைத்தானுக்கு கல்லறிந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் துவா செய்தார்கள். சகோதரர்களே, மூன்றாம் நாள் புதன்கிழமை பிறை 13 நபி அவர்கள் கல்லடித்தார்கள். அடித்துவிட்டு ஹைஃபு பனி கினானா என்ற இடத்திலே வந்து நபி அவர்கள் துஹர், அசர், மக்ரிப், இஷா அனைத்தையும் அதே இடத்திலே தொழுதுவிட்டு இரவு தூங்கினார்கள். தூங்கும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ் மாத்திரம்தான் செய்தேன், உம்ரா செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், உனது சகோதரர் அப்துல் ரஹ்மானை அழைத்துக் கொண்டு உம்ரா செய்து விட்டு வா. உம்ராவை முடித்து வரும் பொழுது நபி அவர்கள் தூங்கி எழும்பி விட்டார்கள். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தவாஃப் செய்யவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் சுபஹுடைய தொழுகையை தொழுவிக்கிறேன் ஹரத்திலே. நான் தொழுவிக்கும் பொழுது நீ பின்னால் தவாஃப் செய்து முடி என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சூரத்து தூர், வத்தூர் வகிதாபிம் மஸ்தூர் ஃபி ரக்கிம் மன்ஷூர் என்ற நீண்ட சூறாவை ஓதினார்கள். அதற்கிடையில் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா தவாஃபை முடித்தார்கள். தவாஃபை முடித்ததற்கு பிறகு நபி அவர்கள் ஜம்சம் தண்ணீரை கையில் எடுத்தார்கள். ஜம்சம் தண்ணீரை கையில் எடுத்து சஹாபாக்களிடம் சொன்னார்கள், ஹஜ் முடிந்து விட்டது, எல்லோரும் மதீனாவை நோக்கி செல்வோம் என்று. பிறை 14 காலையில் நபி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். மதீனாவை வந்து சேர்ந்தார்கள். சகோதரர்களே, துல் ஹஜ் 20 சொச்சங்களிலே மதீனாவை வந்து அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் ஹஜ்ஜுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 12 நாட்கள், இவ்வளவு நாள்தான் நபி அவர்கள் பூமியில் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹஜ்ஜுடைய தினம்தான் முழு உலகத்துக்கும் ஹஜ்ஜாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நபி அவர்களுடைய ஹஜ் வித்தியாசமான ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹஜ்ஜில் வெறும் இபாதத் மாத்திரம் பேணப்படவில்லை. நபியுடைய ஹஜ்ஜிலே நபி அவர்கள் உம்மத்துடைய பொறுப்பை கொடுத்தார்கள், சமூகத்துடைய பொறுப்பை கொடுத்தார்கள். சமூகத்துடைய பொறுப்பை ஒவ்வொரு மனிதனும் சுமக்க வேண்டும். அதற்காக தன்னுடைய உயிர், அதற்காக தன்னுடைய பொருள், அதற்காக நேரம் அனைத்தையும் ஒவ்வொரு முஸ்லிமும் செலவழிக்க வேண்டும் என்ற இந்த கடமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே விளங்கப்படுத்தினார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, காலங்கள் மாறியது, சமூகங்கள் மாறியது, சமூகத்திலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் தொடங்கியது, உம்மத்துக்கு மத்தியில் சிக்கல்கள் ஆரம்பித்தது. ஒருவரை மற்றவருக்கு காட்ட முடியாத நிலைமை உருவாகியது. ஒரு முஸ்லிமை மற்ற முஸ்லிமுக்கு காட்ட முடியாத நிலைமை உருவாகியது. உம்மத் அப்படியே கீழே விழத் தொடங்கியது. என்ன நடந்தது தெரியுமா சகோதரர்களே? ஹிஜ்ரி 400களிலே ஹஜ்ஜிக்கு வந்தவன் கராமிதா என்ற கூட்டத்தினர்கள் ஹஜ்ருல் அஸ்வதை களவெடுத்து சென்று விட்டார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் களவெடுக்கப்பட்டு 100 ஆண்டுகள் காபாவிலே இருக்கவில்லை. ஹஜ்ருல் அஸ்வத் கல் எந்தளவு சமூகம் கெட்டது என்றால், கராமிதாக்கள் என்ற கூட்டத்தினர்கள் ஹஜ்ருல் அஸ்வதிடம் வந்து ஹஜ்ருல் அஸ்வதை களவெடுத்து சென்று விட்டார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் மக்காவில் இல்லாமல் போனால் எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்களுக்கெல்லாம் கவலை. இன்று உலமாக்களுக்கு இருக்கும் பெரும் கவலை என்ன தெரியுமா? இவ்வளோ இஸ்லாம் வளர்ந்தாலும் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத ஒரு கவலை இருப்பதை போன்று அன்றிருந்த கவலை ஹஜ்ருல் அஸ்வத் மக்காவில் இருந்து களவெடுத்து செல்லப்பட்டு விட்டது. 100 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் மக்காவில் இல்லை. ஹஜ்ருல் அஸ்வத் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கிய கல் அந்த ஹஜ்ருல் அஸ்வத். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹஜ்ருல் அஸ்வதை அல்லாஹ் கருப்பாக வைத்திருப்பதின் காரணம் என்ன தெரியுமா? உலகத்தார்கள் சொர்க்கத்தை பார்க்க கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் கருப்பாக்கி வைத்திருக்கிறார். அது வெள்ளை கல் அது, சொர்க்கத்திலிருந்து இறங்கிய கல் அது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட கல் அது. இந்த கல்லை அல்லாஹ் கருப்பாக்கி வைத்திருக்கிறார். ஏனென்றால் உலகத்துடையவர்கள் அந்த கல்லை பார்க்க கூடாது என்பதற்கு. 100 ஆண்டுகள் ஹஜ்ருல் அஸ்வத் காபாவில் இருக்கவில்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த உலமாக்கள் எல்லாம் கராமிதா என்ற அந்த கபீலாவோடு பேசினார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை தா பல கோடிக்கணக்கான தீனார்கள் கேட்டார்கள். கோடிக்கணக்கான தீனார்கள் கொடுக்கப்பட்ட பொழுது 10 ஹஜ்ருல் அஸ்வதை செய்து கொடுத்தார்கள் அவர்கள். இதில் எது ஹஜ்ருல் அஸ்வத் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உலமாக்கள் எல்லாம் முடிவெடுத்தார்கள் ஹஜ்ருல் அஸ்வதை எவ்வாறு கண்டுபிடிப்பது. அந்த மன்னனுக்கு சொன்னார்கள், அந்த 10 கல்லையும் தண்ணீரிலே போடு, எந்த கல்லு மிதக்குமோ அதுதான் ஹஜ்ருல் அஸ்வத். 10 கல்லையும் தண்ணிலே போட்டார்கள். ஒன்றே ஒன்று மிதக்க ஆரம்பித்தது. மிதந்த கல்லை கொண்டு வந்து திரும்ப அந்த இடத்திலே வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் திரும்ப 100 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. ஒவ்வொன்றையும் இந்த சமூகத்திலே குழப்பவாதிகள் குழப்ப தொடங்கினார்கள். இந்த சமயம்தான் சமூகத்துடைய பொறுப்பு சகோதரர்களே. அந்தந்த காலங்களிலே வாழ்ந்த மிக முக்கியமான 5 உலமாக்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தை பாதுகாத்தவர்கள் 1 ஹசன் பசரி. ஹசன் பசர் ரஹிமஹுல்லா அந்த காலத்திலே வாழ்ந்த ஃபித்னாவை எதிர்த்து வாழ்ந்தவர்கள். எதுக்காவிட்டால் வாழ முடியாது சகோதரர்களே, எதுக்காவிட்டால் வாழ முடியாது. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்கள், முஹியுத்தீன் அப்துல் காதரை சிலர்கள் கேவலமாக பேசுவதுண்டு, வரலாறு தெரியாதவன் தான் பேசுவான். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி லட்சக்கணக்கான மக்களுடைய நேர்வழிக்கு காரணமாக இருந்தவர். உம்மத் வழிகட்ட சமயம் மக்களுக்கு மத்தியில் பாடுபட்டவர் இந்த முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்கள். 3வது சகோதரர்களே, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா முழு உலகமே ஒரு பக்கம் நின்றது. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா தனியாக நின்றார்கள். அந்த காலத்துடைய மன்னன் மாமூன் 17 கசேடி அடித்தான் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு. கசை அடியோடு சிறுநீர் இரத்தமாக வெளியே சென்றது. 30 மாதங்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள். ஒன்றுக்காக குர்ஆன் அல்லாஹுடைய படைப்பா, குர்ஆன் அல்லாஹுடைய கலாமா. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு. அந்த மன்னன் சொன்னான், முஅ்தஸிலி மன்னன், குர்ஆன் அல்லாஹுடைய படைப்பு. அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னார்கள், இல்லை, குர்ஆன் அல்லாஹுடைய கலாம். கடைசியாக 8 உலமாக்கள் அஹ்மத் பின் ஹம்பலோடு இருந்தார்கள். அடிக்கு பயந்து 7 உலமாக்களும் வாபஸ் வாங்கினார்கள். மீதமாக இருந்தார் அஹ்மத் பின் ஹம்பல் மாத்திரம். சாட்டையால் சவுக்கால் அடி விழுகிறது. அடுத்த மௌலவி மூத்தசிலி ஆலிம் அஹ்மத் பின் அபி தாவூத் அஹ்மத் பின் ஹம்பலிடம் வந்து சொன்னான், அஹ்மத், ஒரே ஒரு வார்த்தை தானே, குர்ஆன் அல்லாஹுடைய படைப்பு என்று சொல்லிவிடு, அரசனிடம் பேசி உங்களை தப்ப வைக்கிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அஹ்மத், ஒரே ஒரு வார்த்தை தான் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்று சொல், அல்லாஹோடு பேசி உன்னை நான் தப்ப வைக்கிறேன், உன்னை நான் தப்ப வைக்கிறேன். சகோதரர்களே, கடைசி வரைக்கும் அடிக்கப்பட்டார்கள், வாய் திறக்கவில்லை. வரலாறு சொல்கிறது, ஹசரத் அஹ்மத் பின் ஹம்பல் பக்தாதிலே மௌத்தாகிறார்கள் வெள்ளிக்கிழமை. அஹ்மத் பின் ஹம்பலுடைய ஜனாசாவை பார்த்து மாத்திரம் 20,000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். அஹ்மத் பின் ஹம்பலுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டவர்களுடைய தொகை 20,00,000 முஸ்லீம்கள் கலந்து கொண்டார்கள். ஜும்ஆவுக்கு பிறகு ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது, அசர் தொழுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. 20,00,000 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பொறுப்பை கையில் எடுத்தார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, உம்மத்தில் குழப்பம் வரும், பிரச்சனைகள் வரும், இதன் பொழுது உறுதியான உலமாக்கள் தேவை. இந்த சமூகத்தை வழிநடாத்துவதற்கு, இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்கு உறுதியான மார்க்கத்தில் உறுதியானவர்கள் தேவை. அங்கும் இங்கும் அசையக்கூடியவர்கள் சரி வராது. இந்த வரிசையில் தான் ஹசன் பசரி, அஹ்மத் பின் ஹம்பல், சகோதரர்களே முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி, 4வது மனிதர் தான் சலாஹுத்தீன் ஐயூபி. மிஸ்ரிலே பிறந்தவர். சலாஹுத்தீன் ஐயூபி ஹஜ் செய்யவில்லை. சலாஹுத்தீன் ஐயூபியுடைய காலத்தில் இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுடைய கையை விட்டு சென்று விட்டு அழுதார் சலாஹுத்தீன் ஐயூபி. நோன்பு பிடித்தார், முழு முஸ்லீம்களையும் ஒன்று சேர்த்தார். இந்த பிரச்சனைக்கு எதிராக பாடுபட வேண்டும். சகோதரர்களே, 90 ஆண்டுகள் மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுடைய கையில் இருக்கவில்லை. இந்த சலாஹுத்தீன் ஐயூபி தான் நோன்பு பிடித்தார், துவா கேட்டார், யா அல்லாஹ், என்னிடம் யா அல்லாஹ் நீ கேட்பா, இதை நான் நீட்டெடுக்க வேண்டும். நீண்ட வரலாறுகள் சகோதரர்களே. சலாஹுத்தீன் ஐயூபி அழுது அழுது குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார். ஹதீஸுடைய மஜ்லிஸ்களை உருவாக்கினார், முஸ்லீம்களை திருத்துவதற்கு, முஸ்லீம்களுக்கு இந்த கவலை வருவதற்கு. சகோதரர்களே, கடைசி நாள் வருகிறது. சலாஹுத்தீன் ஐயூபி அந்த காலத்திலே இடத்திலே யுத்தம் நடக்கிறது முஸ்லீம்களுடைய விரோதிகளோடு. சகோதரர்களே, முன்னின்று யுத்தத்தை வெற்றி கொண்டார். ரஜபுடைய தினம் 90 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்ட பெரும் வீரர், பெரும் ஆலிம் இந்த சலாஹுத்தீன் ஐயூபி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே என்ன பொறுப்பை கொடுத்தார்களோ, இன்றுள்ள கவலை என்ன தெரியுமா? இதை பாதுகாப்பது யார்? இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பது யார்? எல்லோரும் மௌனிகளாக இருந்தால், எல்லோரும் குருடர்களாக இருந்தால், கண் தெரியாதவர்கள் போட்டிருந்தால், செய்தவர்கள் ஒவ்வொரு பாவத்தையும் செய்யட்டும், நாம் மௌனமாக இருப்போம் என்றால், சரி, உலமாக்கள் முன் வந்தால் உதவியாக இருப்பது யார்? உலமாக்கள் முன் வரும் பொழுது உறுதியுள்ள முஸ்லீம்கள் முன்வர வேண்டும். இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு, இந்த ஈமானை பாதுகாப்பதற்கு, மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு சகோதரர்களே, முழு பேரையும் அல்லாஹ் கியாமத்திலே கோர்ட்டிலே நிறுத்துவார். முழு பேரையும் அல்லாஹ் கேட்பானாம் ஒரு கேள்வி, இஸ்லாத்துக்கு நீ என்ன செய்தாய்? கல்யாணம் முடிக்கிறது உனக்கு தேவை, வீடு கட்டுவது உனது தேவை, பிள்ளைகள் பெறுவது உனது தேவை, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு நீ என்ன செய்தாய்? என்ன செய்திருக்கிறோம் சகோதரர்களே? கல்முனையை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? சம்மாந்துறையை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? சாய்ந்தமர்வை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோமா? என்னுடைய ஊரில் எப்படி இஸ்லாத்தை வளர்க்கலாம் என்று சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ் அழைத்து கேட்பான், என்ன செய்தாய்? அரசியலை பாதுகாப்பதற்கு எவ்வளவு வேலை நடக்கிறது? ஒவ்வொரு ஊரையும் பாதுகாப்பதற்கு நிர்வாகம் எவ்வளவு வேலை செய்கிறது? ஊருடைய மானம் போகிறதாம்,
இஸ்லாத்துடைய மானம் போகிறது. இஸ்லாத்தை பாதுகாப்பது யார்? ஹஜ்ஜுடைய நோக்கம் இதுதான். அரபாவுடைய இச்சித்திமாவிலே நபி அவர்கள் 124,000 பேரையும் ஒன்று சேர்த்து பொறுப்பு தான் கொடுத்தார்கள். அல்லாஹுவை சாட்சியாக்கினார்கள். அல்லாஹும் ஹல் பல்லம், அல்லாஹும் ஹல் பல்லம், யா அல்லாஹ் எட்டி வச்சிட்டேனா? சஹாபாக்கெல்லாம் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் நீ சாட்சியாக, பொறுப்பு கொடுத்து விட்டு. நபி அவர்கள் தூங்கவில்லை வாழ்க்கையிலே. நபி எழும்புங்கள். ஒரு தனி முஸ்லீமாக இருந்த ஒராள் இருந்து 124,000 வரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் நபி அவர்கள். 23 ஆண்டுகளுக்கு பின்னால் முன்னால் நபி மாத்திரம்தான் முஸ்லீம். 23 ஆண்டுகளுக்குள் 124,000 முஸ்லீம்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய காலத்தில் நாம் என்ன செய்கிறோம் சகோதரர்களே? என்ன செய்கிறோம் சிந்தியுங்கள். என்னுடைய கடமை இது, நான் சொல்லுவது கடமை. முழு கல்முனைக்கும் இஸ்லாத்தை கொடுப்பது கல்முனையில் பிறந்தவர்களின் கடமை. கடமை. கல்முனை ஒரு காலத்தில் முஸ்லீம் ஊராக இருக்கவில்லை. சாய்ந்தமரம் ஒரு காலத்தில் முஸ்லீம் ஊராக இருக்கவில்லை. நிந்த ஊர் பூர்த்தியாக முஸ்லீம் ஊராக இருக்கவில்லை. நமது மூதாதையர்கள் பொறுப்பை விளங்கினார்கள். பொறுப்பை விளங்கி விளங்கி இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். இஸ்லாத்துக்குள் எடுத்தார்கள். நம்முடைய பரம்பரையை தேடினால் ஸ்ரீலங்காவிலே காத்தாங்குடியையும் வேர்வலையையும் தவிர மற்ற பரம்பரைகளை தேடினால் நம்முடைய பரம்பரை போய் சேருகிறது ஒரு சிலை வணக்கத்தின் பக்கம்தான். காத்தாங்குடியின் பரம்பரை யமனின் பக்கம் சேருகிறது, கஹ்பான். வேர்வலையின் பரம்பரை மிஸ்ரின் பக்கம் சேருகிறது. நம்முடைய பரம்பரையை தேடுங்கள். நம்முடைய அப்பாமார்களை இஸ்லாத்துக்கு எடுத்தது யார்? நாம் எல்லோரும் முஸ்லீம்களாக வாழ்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் கல்முனைக்கு வந்து, யாரோ ஒருவர் சாய்ந்தவர்களுக்கு வந்து, யாரோ ஒருவர் மருதமுனைக்கு வந்து, யாரோ ஒருவர் சம்மாந்துறைக்கு வந்து இந்த ஊரை முஸ்லீம் ஊராக ஆக்கியிருக்கிறார். சம்மாந்துறை வரலாற்றிலே ஒரு பெண், உம்மு குல்சூம் என்ற பெண் தான் முதல் முஸ்லீம் பெண்மணி. உம்மு குல்சூம் என்ற பெண் சம்மாந்துறைக்கு வந்து அந்த ஊரை முஸ்லீம் ஊராக ஆக்கியிருக்கிறார் சகோதரர்களே. ஆனால் இன்று அந்த சிந்தனை எடுபட்டு விட்டது. தொழில், வியாபாரம், குடும்பம். சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் கரீபாக ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் இஸ்லாம் கரீப், பதல் இஸ்லாம் கரீபன், வசயஊது கமா பத. கடைசி காலத்திலும் இஸ்லாம் கரீபாக மாறும். இஸ்லாமா கணக்கெடுக்க யாரும் இல்லை, இஸ்லாத்தை சொல்வதற்கு யாரும் இல்லை. அந்த ஒரு துர்ப்பாக்கியமான காலத்தை அடைந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் ஜவாபுதாரிகள். அல்லாஹுடைய கோர்ட்டிலே நிறுத்தப்படுவோம் சகோதரர்களே. முன்வாருங்கள், ஒவ்வொருவரும் தயாராகுங்கள். இஸ்லாத்தை பாதுகாப்போம், இஸ்லாத்தை வளர்ப்போம் சகோதரர்களே. சாத்தாரிய மன்னர்களிலே மிக முக்கியமான ஒரு மண்டனை இஸ்லாத்துக்கு எடுத்து வந்த காலத்துடைய பெரும் ஆலிம் ஷேக் ஜமாலுத்தீன். ஷேக் ஜமாலுத்தீன் காட்டிலே வேட்டைக்கு செல்கிறார். வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது தைமூர் துகுலக், ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய கிலாபத்தை விழுத்தாட்டி 30-40 லட்சம் முஸ்லீம்களை கொலை செய்த ஒரே ஒரு ஆட்சி தத்தாருடைய ஆட்சி. இவ்வளவு கொடூரமான காலம், எங்களை யாரும் கொல்லவில்லை என்று, குர்பான் கொடுக்கவில்லை என்று, யாரும் தடை செய்யவில்லை என்று நாம் பயப்படுகிறோம். அதற்கிடையில் 30-40 லட்சம் முஸ்லீம்களை பகதாதிலே கொலை செய்யப்பட்ட சமயம் ஷேக் ஜமாலுத்தீன் காட்டிலே செல்கிறார். தைமூர் துகுலக் என்ற மன்னன் காட்டுக்கு வந்திருக்கிறான் வேட்டையாடுவதற்கு. தைமூர் துகுலக்
ஜமாலுத்தீனை கண்டதோடு சொன்னான், ஜமாலுத்தீன் நீங்கெல்லாம் முஸ்லீம்கள், நாயை விட மோசமானவர். ஷேக் ஜமாலுத்தீன் சொன்னார், நீங்க சொல்றது சரி, ஆனா எங்களிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மாத்திரம் இருக்கிறது. இப்ப யார் நாயை விட மோசம்? இந்த வார்த்தை தைமூருக்கு பத்து. ஏனென்றால் தைமூருடைய வார்த்தையை ஆமோதித்தார். நீ சொல்வது சரி, ஆனால் எங்களிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறது. தைமூர் கேட்டான் ஜமாலுத்தீனிடம், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்ன? இப்பொழுது ஷேக் ஜமாலுத்தீன் விளங்கப்படுத்தினார். தைமூருடைய உள்ளம் மாறிவிட்டது. தைமூர் சொன்னான் ஜமாலுத்தீனிடம், ஜமாலுத்தீன் நான் இப்பொழுது ஒரு ஏரியாவுடைய அமைச்சராக இருக்கிறேன், எதிர்காலத்தில் சில நேரம் நான் தான் ஜனாதிபதியாக மாறுவேன். நான் ஜனாதிபதியாக மாறினால் இஸ்லாத்தை தழுவுவேன். ஷேக் ஜமாலுத்தீன் சின்னால் அல்ல, எங்கட காலத்தில் காணி பிரச்சனை வந்தா தான் எழுதி எடுத்துருவோம் எழுத்துல. ஆனா ஷேக் ஜமாலுத்தீன் பேப்பரும் எடுத்து கையெழுத்துல வாங்கினார். தைமூர் துகுலத்திடம் கையெழுத்து வாங்கினார், நீ ஜனாதிபதியாக மாறினால் இஸ்லாத்தை தழுவது உண்மையா? உண்மை. எழுத்து சைன் வாங்கினார். துவா செய்தார் ஜமாலுத்தீன், யா அல்லாஹ் எப்படியாவது இவனை ஜனாதிபதியாக ஆக்கி. ஆனால் ஜமாலுத்தீனுக்கு மவுத் வந்து விட்டது. தனது சக்கராத்திலே தனது மகன் சம்சுத்தீனை அழைத்து சொன்னார், மகனே என்னிடம் ஒரு அமானிதம் இருக்கிறது, எதிர்காலத்தில் இந்த தைமூர் துகுலக் என்பவன் ஜனாதிபதியாக மாறுவார். அவ்வாறு மாறினால் நீ அவனிடம் சென்று இந்த பேப்பரை கொடுக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டார் மகன் சம்சுத்தீன். பாப்பாவுடைய வஃபாத்துக்கு பிறகு தைமூர் துகுலக் ஜனாதிபதியாக மாறினார். சம்சுத்தீன் நெருங்க முடியாது. தைமூர் துகுலக்குடைய கோட்டையின் அருகே சென்று தஹஜ்ஜத்துடைய நேரம் பாங்கு சொல்ல ஆரம்பித்தார். நீண்ட சத்தம், அந்த காலத்துள்ள மக்களுடைய சத்தம் செல்லும், மைக் வந்ததற்கு பிறகுதான் சத்தம் சுருங்கியது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமிட்டால் 8 கிலோமீட்டர் செல்லும், இரவையில் சத்தமிட்டால் 16 கிலோமீட்டர் சத்தம் செல்லும். அதான் சொல்ல தொடங்கினார். அரசனுடைய தூக்கம் குழம்பியது. சம்சுத்தீனுடைய பிடித்து வரும்படி சொன்னான். சம்சுத்தீன் பிடித்து செல்லப்பட்டார். தைமூர் துகுலத்துக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டார். தைமூரிடம் சொன்னார் சம்சுத்தீன், என்னுடைய வாப்பா தான் ஜமாலுத்தீன், என்னுடைய வாப்பா மௌத்துடைய நேரம் ஒரு வசியத்தை தந்தார், அந்த வசியத் எழுத்தில் இருக்கிறது. தைமூர் துகுலக் கேட்டான், என்ன வசியத்? அது எடுத்து பார்த்தால் ஞாபகம் வந்தது அவனுக்கு, காட்டிலே நாயை விட மோசம் என்று சொல்லி கலிமாவை சொன்னது. உடனே தைமூர் துகுலக் எழும்பினான், விரலை உயர்த்தி சொன்னான், சுதந்திரவாதி வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். ஒரு சுதந்திரவாதி வாக் அல் ஹர் லா யுஹ்லிஃபுல் மீஆத் என்று சொல்லிவிட்டு உடனே அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றார். சொன்னதோடு 1000 மந்திரிகள் கலிமாவை சொன்னார்கள். 1000 மந்திரிகள் கலிமாவை சொன்னார்கள். மந்திரிமார் எல்லாம் இஸ்லாத்தை தழுவியதோடு நாடே இஸ்லாத்தை தழுவியது. நாடே ஒரே வினாடியில் பொறுப்பை செய்தார்களா இல்லையா சகோதரர்களே? மாலைதீவுக்கு வந்த பெரும் ஆலிம் மால்தீவ், அந்த காலத்திலே அழியக்கூடிய நகரம், மாலைதீவுக்கு வந்ததோடு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பெண்ணை கடலுக்கு பலி கொடுப்பார்கள். அந்த ஆலிம் சொன்னார், பெண்களை கடலுக்கு பலி கொடுக்காதீர்கள், இந்த ஆண்டு உங்களுடைய நாடு அழியாமல் நான் பாதுகாப்பேன். அரசன் கேட்டான், எப்படி? அல்லாஹ்வுடன் துஆ செய்து செய்யுங்கள், இஸ்லாத்துக்கு வருவோம். சகோதரர்களே, அந்த நாடு அந்த ஆண்டு அழியவில்லை. ஒரே நாளையில் முழு மாலைதீவு இஸ்லாத்தை தழுவியது. முன்னோர்கள் பொறுப்பை செய்தார்கள்.
அவரவர்களுடைய பொறுப்பை செய்தார்கள், இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். சகோதரர்களே, நமது முன்னோர்களும் செய்தார்கள். இந்த பள்ளி இருக்கிறது, இந்த பள்ளிக்கு காணி கொடுத்த ஒருவர் கபரில் இருக்கிறாரா இல்லையா? இந்த பள்ளிக்கு காணி கொடுத்த ஒருவர் கபருக்குள் இருக்கிறாரா இல்லையா? அவர் மார்க்கத்தை பாதுகாப்பதற்குத்தானே காணி கொடுத்தார். ஹாமியா இருக்கிறது, ஹாமியா பெரிய அரபிக் கல்லூரி, அதற்கு காணி கொடுத்தோர் இருக்கிறாரா இல்லையா? இந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியும் நமது மூதாதையர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக செய்தது சகோதரர்களே. ஆனால் நாம் எதை செய்திருக்கிறோம்? இதுதான் கேள்வி. நாம் எதை செய்திருக்கிறோம்? நம்முடைய காலங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் நம்முடன் கேட்கப் போகிறார். நான் கூலித் தொழிலாளியாக இருக்கலாம், நான் ஒரு போலீஸாக இருக்கலாம், நான் ஒரு லோயராக இருக்கலாம், நான் ஒரு மௌலவியாக இருக்கலாம், நான் யாராக இருக்கலாம், நபியுடைய பொறுப்பு இருக்கிறது கழுத்திலே. என்னால் என்ன முடியும்? சஹாபாக்கள் எல்லோருமே வக்ஃப் செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்துக்காக. உலகத்தில் வாழ்வதை சம்பாதித்து சதகா கொடுப்பதற்கு இன்று தேவை சரியான உலமாக்களை உருவாக்குவது, பள்ளிவாசல்களை உருவாக்குவது, ஹாஃபிஸ்களை உருவாக்குவது, தீனுடைய தூண்களை உருவாக்குவது, குர்ஆன்களை உருவாக்குவது தேவை சகோதரர்களே, காலத்தின் தேவை. இந்த பொறுப்பை பொறுப்புள்ளவர்கள் நிறைவேற்ற வேண்டும். செல்வந்தர்கள் பணத்தால் நிறைவேற்ற வேண்டும். பணம் இருக்கிறதா? சீதனம் கொடுப்பதற்கு மாத்திரமல்ல பணம், மார்க்கத்தை பாதுகாப்பதற்கும் பணம். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுவிடம் 40,000 தீனார் இருந்தது. 35,000 தீனாரை மக்காவிலே செலவழித்தார்கள் நபிக்காக. 5,000 தீனார் மீதமாக இருந்தது. மதீனாவுக்கு போன சமயம் மஸ்ஜிது நபவியுடைய காணி வாங்க வேண்டும். 5,000 தீனாரையும் கொடுத்துதான் மஸ்ஜிது நபவியை வாங்கி கொடுத்தார்கள். இன்று வரைக்கும் தொழக்கூடியவர்களுடைய நன்மை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சேருமா இல்லையா? செய்தார்கள், பாதுகாத்தார்கள் சகோதரர்களே. இன்று நம்முடைய தேவை இந்த கல்முனையிலே இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், இங்கு இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். யாருக்கு குர்ஆன் தெரியும்? நான் கேட்கிறேன், குத்பா முடிந்தனிடம் சொல்லுங்கள் ஏலும் என்றால், எனக்கு முழு குர்ஆனும் தெரியும் என்ற ஒரு பொது மனிதன் சொல்லுங்கள். நீங்கள் அல்ல குற்றவாளிகள், உலமாக்களாகிய நாங்கள் குற்றவாளிகள். படித்து தராத, படித்து தராதது எங்களுடைய குற்றம். மௌத்துக்கு முன்னால் முழு குர்ஆனையும் படிக்க வேண்டும், முழு குர்ஆனையும் படிக்க வேண்டும். யார் படித்துக் கொடுக்கிறார்? எந்த இடம் இருக்கிறது? இந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் சகோதரர்களே. இதற்கு செல்வந்தர்கள் உங்களுடைய பணத்தால் சதக்காக்களை கொடுங்கள், சதக்கா ஜாரியாவை கொடுங்கள். எவ்வளவு சதக்கா கொடுக்கலுமோ மதரசாக்கள், இந்த பள்ளியிலும் ஒரு மதரசா தொடங்கப்பட்டிருக்கிறது ஹாதி, கொடுங்கள் சதக்காக்களை, உருவாக்குங்கள் இந்த இடத்திலே. எதிர்காலத்தில் 400, 500, 1,000 உலமாக்கள் உருவாகலாம் கல்முனையிலே. சில நேரம் இந்த ஊர் மாறலாம், இஸ்லாமிய வாடை அடிக்கலாம். இங்கிருந்து மருதமுனை வரை இஸ்லாமிய வாடை அடிக்க வேண்டும், மருதமுனையிலிருந்து காத்தாங்குடி வரை இஸ்லாமிய வாடை அடிக்க வேண்டும். நம்முடைய பொறுப்பு இது. தப்ப முடியாது நாம் அல்லாஹ்விடம். அறிவாளிகள் சிந்தனையால் உதவி செய்யுங்கள், செல்வந்தர்கள் பணத்தால் உதவி செய்யுங்கள், எழுத்தாளர்கள் எழுத்தால் உதவி செய்யுங்கள், இஸ்லாத்துக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு கவலை வர வேண்டும், அரசியல்வாதிகள் அரசியலால் உதவி செய்யுங்கள். இஸ்லாத்தை எப்படி பாதுகாப்பது? அண்மையிலே உங்களுக்கு தெரியும், மக்காவிலே ஒரு கூட்டம் நடந்தது, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கூட்டம். ஸ்பெயினிலே அதனுடைய மகாநாட்டை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். மகாநாட்டிலே எவ்வாறு முடிவெடுக்கப்பட்டது தெரியுமா? தீனு சமாவி, வானத்திலிருந்து இறங்கிய அனைத்து மார்க்கத்தையும் ஒன்று சேர்ப்போம். அப்படி என்றால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் மூன்று பேரும் இருந்து பேசுவோம். பேசினால் இஸ்லாம் வளம், சண்டை பிடிப்பதல்ல, பேசுவது, தெளிவுபடுத்துவது. நபி அவர்களுடைய கண்களை கண் குளிர வைக்கலாம் சகோதரர்களே. எனவே இந்த பொறுப்பு இருக்கிறது, இந்த பொறுப்பை தலையில் எடுங்கள் சகோதரர்களே. முஸ்லீம்கள் 300 ஆண்டுகளாக இந்த பொறுப்பை செய்திருக்கிறார்கள். நாங்க எங்கட இஸ்லாம் எப்படி தெரியுமா, ஒரு மனுஷியால பயான் கேட்டா இஸ்லாம் அவ்வளவுதான், கீழே வாலில 100 ரூபா காசி போட்டா இஸ்லாம் இல்லை சகோதரர்களே. மக்காவில் இருந்த இஸ்லாம், மதீனா, ஷாம், ஈராக், பலஸ்தீன், குவைத், ஒமான், பஹ்ரைன், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், முழு நாட்டுக்கும் இஸ்லாம் வந்திருப்பதென்றால் எப்படி வந்திருக்கும் சொல்கிறார் உலமாக்கள். 300 ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டினோம், 300 ஆண்டுகள், 400 ஆண்டுகள் எழுதி வைத்தார்கள் திட்டங்களை. அல்லாஹ் அவர்களுடைய முயற்சிகளை கபூல் செய்தான் சகோதரர்களே. உலமாக்களை உருவாக்கினார்கள், ஹாஃபிதுகளை உருவாக்கினார்கள், பெரும் பெரும் அரசியல்வாதிகளை உருவாக்கினார்கள், பணத்தால் உருவாக்கினார்கள். உயர்ந்த சிந்தனை, எங்களுக்குள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் இது நடக்காது, எங்களுக்குள் பிரச்சனை பட்டுக் கொண்டிருந்தால் நடக்காது, எங்களுக்குள் பிரச்சனை வந்தது அதற்குத்தான். முன்னேறி இஸ்லாத்தை வளர்க்கக்கூடாது அவ்வளவுதான். உலமாக்களும் உலமாக்களும் சண்டை பிடித்தால் எப்படி இருக்கும், பள்ளியும் பள்ளியும் சண்டை பிடித்தால் எப்படி இருக்கும், முஸ்லீம்களும் முஸ்லீம்களும் சண்டை பிடித்தால் எப்படி இருக்கும். இதை விட்டு விட்டு நகர்வோம் சகோதரர்களே. ஒரு படி நகர்ந்து அடுத்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு என்ன செய்வோம். ஒரு காலம் இருந்தது, நாடுகளை பாதுகாக்க கஷ்டப்பட்டார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி சத்தியம் செய்தாராம், நான் 3 வரை கொலை செய்வேன். சகோதரர்களே, பலஸ்தீன் பிடிபட்ட பொழுது அந்த 3 தலைவரையும் பக்கத்தில் எடுத்தார் சலாஹுத்தீன் அய்யூபி. வாளை கொண்டு வரும்படி சொன்னார், சொன்னார், நான் சத்தியம் செய்தேன், நான் உன்னை கொல்லுவேன் என்று. ஏன் தெரியுமா, நீ சொல்லியிருந்தாய் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனாவை பிடித்து நபியுடைய கபரை வெளியெடுப்பேன் என்று சொல்லியிருந்தாய், அது கேள்விப்பட்ட பொழுதே நான் அல்லாஹ்வுடன் முயற்சியை வைத்தேன், யா அல்லாஹ் என்னை நீ உயிரோடு வைக்க வேண்டும் அவனை கொல்லும் வரைக்கும், அதனால் தான் உன்னை கொல்லுகிறேன். எப்படி கவலை இருந்திருக்கும் சகோதரர்களே. ஹஜ் கூட செய்யவில்லை சலாஹுத்தீன் அய்யூபி. சமூகத்துக்காக போராடி போராடி சமூகத்தை பாதுகாத்து ஹஜ் கூட செய்ய கிடைக்கவில்லை சலாஹுத்தீன் அய்யூபிக்கு. சலாஹுத்தீன் அய்யூபி தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் சத்தம் ஒன்று கேட்டது, சலாஹுத்தீனே இஸ்லாத்தை பாதுகாப்பது யார், ஹஜ்ஜிக்கு போன ஒரு கூட்டத்தை அந்த மன்னன் அறுத்தார். அப்பொழுதுதான் சலாஹுத்தீன் எழும்பினார், கடைசுவரை பாதுகாத்து தந்து விட்டுதான் சென்றார். எனவே சகோதரர்களே, ஹஜ் என்பது வெறும் இபாதத் அல்ல, ஹஜ் என்பது பொறுப்பை கொடுத்த இடம், உம்மத்துடைய பொறுப்பு, சமூகத்துடைய பொறுப்பு. நாம் எல்லோரும் முஸ்லீம்கள் சகோதரர்களே, இந்த பொறுப்பை உணர்வோம். ஒவ்வொரு ஹஜ் ஈதுல் அதுஹா மாடல்ல அறுக்கிறது, ஆடு அல்ல அறுக்கிறது, அறுத்தது யாரை தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை. ஒஃபதைனாஹு பிதிபின் அதீம், சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஆட்டை இறக்கினான், மகனை அறுத்தார்கள். தியாகம் நாள், தியாகம் நாம் எல்லோரும் எழும்ப வேண்டும். நபி அவர்கள் துஆ செய்தார்கள், நஃபர் அல்லாஹும் ரன் سَمِعَ مَقَالَتِي فَوَعَاهَا فَحَفِظَهَا وَأَدَّاهَا كَمَا سَمِعَهَا. يَا اللَّهُ ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்குவாயாக, என்னுடைய இஸ்லாத்தை கேட்டு அதை பாதுகாத்தானே. ஹவுதுல் கௌசர்லே நபி அவர்கள் நிற்பார்கள், இன்ன அஃபைனா கல் கௌசர். சகோதரர்களே, ஹவுதுல் கௌசர் அல்லாஹ் நபிக்கு கொடுக்கும் பெரிய ஒரு தடாகம், அதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவு பாத்திரம் இருக்கும் கௌசரிலே. அதனுடைய தண்ணி அஹ்லா மினல் அசல், தேனை விட இனிப்பான தண்ணி. அஸ்ஃபா மினல் லபன், பாலை விட வெண்மையான தண்ணி. ஐஸ் கட்டியை விட குளிரான தண்ணி, குடித்ததோடு தாகம் போய்விடும். நாம் எல்லோரும் போலில் நிற்போம், போலின செய்றவங்க மலக்குகள், பின்னால் ஒரு சத்தம் கேட்கும், மலக்குகள் போனில நிற்கும் பொழுது திறத்துவார்கள். நபி அவர்கள் கேட்பார்கள், என்ன சத்தம் இது, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய மௌத்துக்கு பிறகு இவர்கள் செய்த குழப்பம் என்ன தெரியுமா? இஸ்லாத்துடைய கவலை இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அவ்வளோ இரக்கமுள்ள நபி, அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் எங்களுக்காக துவா கேட்ட நபி. ஒரு வார்த்தை சொல்லுவார்களாம், என்னுடைய முகத்திலும் அவர்களை காட்டாதீர்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, உயர்ந்தவர்களே, இந்த கவலை எடுங்கள். என்னால் இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம்? என்னால் என்ன முடியும்? என்னிடம் பணம் இருக்கிறதா, செல்வம் இருக்கிறதா, கொடுத்து இஸ்லாத்தை பாதுகாப்போம். அறிவு இருக்கிறதா, அறிவை கொடுத்து இஸ்லாத்தை பாதுகாப்போம். என்னிடம் எழுத்தாற்றல் இருக்கிறதா, எழுதி இஸ்லாத்தை பாதுகாப்போம். உலமாக்களை உருவாக்குவோம், உயர்ந்த ஆபிவுகளை உருவாக்குவோம். சகோதரர்கள், எங்களால் முடிந்ததை செய்துவிட்டு நாம் மௌத்தாகுவோம், உயர்ந்த சொர்க்கத்தை அடையலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த உயர்ந்த சிந்தனையுடையவர்களாக ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய தௌஃபிக் செய்வாயாக. நமது மூதாதையர்கள் இந்த ஊர்களிலே, இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக செலவழித்த அனைத்து மூதாதையுடைய கபரையும் சொர்க்கமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பள்ளிகளுக்கு காணிகளை கொடுத்தார்கள் யா அல்லாஹ், பணங்களை செலவழித்தார்கள் யா அல்லாஹ், மதரசாக்களையும் உலமாக்களையும் உருவாக்கினார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை விசாலமாக்குவாயாக. ஒவ்வொரு பள்ளிக்கும் வக்ஃப் செய்தவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், காணிகள் கொடுத்தவர்கள், செல்வம் செய்தவர்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்கி யா அல்லாஹ், அவருடைய பிள்ளைகள் தான் நாம் யா அல்லாஹ், அந்த சிந்தனையை நமக்கும் தருவாயாக, அந்த சிந்தனையை நமக்கும் தருவாயாக. சதக்கா ஜாரியாவுடைய சிந்தனையை தருவாயாக, வக்ஃபுடைய சிந்தனையை தருவாயாக, மௌத்துக்கு முன்னால் வக்ஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சம்பாதித்து சம்பாதித்து மௌத்துக்கு முன்னால் சதக்கா செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்த அனைவர்களுக்கும் உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், முடிவை சீராக்குவாயாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜியுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. ஹஜ் மப்ரூராக திரும்பி வர தௌஃபிக் செய்வாயாக. நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அரபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்றியா அல்லாஹ், ஒதுகியாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.